நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் மிகவும் சிறுபான்மையினராக இருக்கும் வேடர்கள், பரங்கியர் மற்றும் தெலுங்கர்கள் ஆகியோரின் அபிலாஷைகளும் புதிய அரசியல் சாசனத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என கருத்தரங்கம் ஒன்றில் முன்வைக்கப்பட்டுள்ள எண்ணங்கள்,
இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணிக்கையில் சிறிதளவிலான மக்கள் சமூகங்களினுடைய வாழ்க்கை, அவர்களது மொழி, அவர்களது வாழ்வியல் நிலைமைகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது.
இலங்கையின் வடமாகாண ஆளுநர் கலப்பு திருமணத்தை ஆதரித்து பேசியுள்ளது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது குறித்த ஒரு பார்வை.
நாங்கள் மற்ற இனங்களோட சேர்ந்து வாழ விரும்புகின்றமே ஒழிய கலந்து வாழ விரும்பவில்லை. வேற்றுமையர் மத்தியில் ஒற்றுமையாக வாழ விரும்புகின்றமே ஒழிய நாங்கள் வந்து மற்ற இனங்களோட சங்கமமாக நாங்கள் விரும்பவில்லை.
இலங்கையில் சில வகை மீன்பிடி வலைகளுக்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ள செய்தி. நீலப்படங்களில் நடிப்பவர்கள் ஆணுரை அணிய வேண்டுமா என அமெரிக்காவில் எழுந்துள்ள விவாதம். ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 5 பகுதி ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சீவகன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
சிரியாவின் வடபகுதியில் அரசாங்க படைகளுடனான மோதலில் குறைந்தபட்சம் 50 இஸ்லாமிய அரசு அமைப்பு போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அலப்போ நகருக்கு கிழக்காக கடந்த 24 மணி நேரமாக இந்த சண்டை நடப்பதாக பிரிட்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகளை கண்காணிப்பதற்கான சிரியாவின் குழு கூறியிருக்கின்றது. அதேவேளை ஹம்ஸ் நகரில் நடத்தப்பட்ட இரட்டை குண்டு தாக்குதல்களில் பெரும்பாலும் பொதுமக்கள் அடங்கலாக குறைந்தபட்சம் 46 பேராவது கொல்லப்பட்டதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டிருக்கின்றது. அதிபர் பசர் அல் அசாத்தின் கோட்டையாக திகழ்ந்த ஒரு பகுதியிலேயே இந்த 2 கார்களும் குண்டுகளும் வெடித்ததாக அது கூறுகின்றது.
சிரியாவில் நடைபெற்று வரும் மோதல்களை நிறுத்துவதற்கான விதிமுறைகளை கொண்ட தற்காலிக ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டுள்ளதை தான் நம்புவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரி தெரிவித்துள்ளார்.
The Syrian regime has a fundamental humanitarian and global responsibility.
சிரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெகி லெவ்ரோவை லெபனானில் சந்தித்து பேசியதன் பின்னர் ஜான் கெரி இவ்வாறு கூறியுள்ளார். சிரியாவில் நடைபெற்று வரும் மோதல் தொடர்பில் ஒரு கொள்கை உடன்பாட்டுக்கு வருவதற்காக அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் வரும் நாட்களில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதை தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சிரியாவில் மோதல் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு முயற்சியாக உலக வல்லரசு நாடுகளும் மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளும் இம்மாத ஆரம்பத்தில் ஜெர்மனி மியூனிக் நகரில் சந்தித்து பேசியதோடு ஒரு இணக்கப்பாட்டிற்கும் வந்தனர்.
இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் 10 பேர் கொல்லப்பட்டதுடன் தலைநகர் டெல்லிக்கான நீர் விநியோகத்துக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்ற சாதி ரீதியிலான வன்முறைகளை அடக்க சுமார் 10,000 பாதுகாப்பு படையினரை நிர்வாகம் அனுப்பியிருக்கின்றது. வேலை ஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்துகின்ற ஜாட் சமூகத்தினர் முக்கிய சாலைகளை தடுத்து, பெட்ரோல் நிலையங்களை மூடி, வாகனங்களை எரித்து வருகின்றார்கள். ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற 9 நகரங்களில் ஒன்றான ரொடாக்கைச் சேர்ந்த ஒரு பெண் தமது உணவு விநியோகம் முடிந்துவிட்டதாகவும், சூறையாடும் கும்பலை எவராலும் தடுக்க முடியவில்லை என்றும், அங்கிருக்கின்ற நிலைமை ஒரு ஒட்டுமொத்த அராஜகம் என்றும் கூறியிருக்கின்றார்.
லெபனான் அரசில் இஸ்புல்லா குழுவின் ஆதிக்கம் அதிகரித்து செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்நாட்டு நீதி அமைச்சர் அஷ்ரப் ரிஃபி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அந்த குழு மாநிலத்தில் தனது கட்டுப்பாடுகளை விரிவாக்க நிர்வாகத்தை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். சவுதியுடனான லெபனானின் உறவையும் இஸ்புல்லா சீர்குலைத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். சிரியாவின் அதிபர் பசர் அல் அசாத்தின் எதிர்ப்பாளர்களுக்கு சவுதி அரேபியா ஆதரவு வழங்கி வரும் நிலையில் இஸ்புல்லா அசாத்திற்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறது. லெபனானில் இஸ்புல்லாவின் விரிவாக்கத்தின் மீது தனது வெறுப்பை வெளிப்படுத்துவதற்காக லெபனானுக்கான மிகப்பெரிய இராணுவ நிதி உதவியை சவுதி அரேபியா சமீபத்தில் இடைநிறுத்தியது.
நினைவுக்கு தெரிந்த காலத்தில் தாக்கிய மிகவும் பெரிய சூறாவளியாக கருதப்படுகின்ற ஒரு சூறாவளியால் தாக்கப்பட்ட ஃபிஜி நாட்டைச் சேர்ந்த 100 குடும்பங்கள் 2 இரவை அவசர தங்குமிடங்களில் கழித்திருக்கின்றன. வின்ஸ்டன் சூறாவளி என்ற பெயரிலான இந்த சூறைக்காற்று இந்த பசிபிக் தீவை மணிக்கும் 300 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான வேகத்தில் தாக்கியதில் குறைந்தபட்சமாக 6 பேராவது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். வீடுகளின் கூரைகளை தகர்த்து வீசிய சூறாவளி தெருவங்கும் வெள்ளக்கடாக்கியதுடன் மின்சாரம், குடிநீர், தகவல் தொடர்பு ஆகியவற்றையும் துண்டித்திருக்கின்றது. தாக்குதலுக்கு உள்ளான தீவுகளுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து தமக்கு என்னமோ முழுமையாக தெரியவில்லை என்று உதவி அமைப்புகள் கூறுகின்றன. 3 நாளாக அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கின்றார் சங்கம். இரவு நேர ஊரடங்கையும் அமல்படுத்தியிருக்கின்றது.
ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரிய குடும்பத்திற்கு பிறந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தையை தனது நாட்டில் தங்க வைக்க அனுமதிக்கப் போவதாக அந்நாடு அறிவித்துள்ளது. ஒரு வயதேயான ஆஷா என்ற இந்த குழந்தை பிரிஸ்பேன் மருத்துவமனையில் தீ காயங்களுக்காக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அந்த குழந்தை மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் நவ்ரு தீவிலுள்ள தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்படலாம் என்ற காரணத்தினால் மருத்துவர்கள் குழந்தையை விடுவிக்க மறுத்துவிட்டனர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் புதிய அரசியல் சாசனத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் நடைபெற்று வரும் வேளையில் மிகவும் சிறிய எண்ணிக்கையில் இருக்கும் சிறுபான்மையினரது கருத்துக்களும் கேட்கப்பட்டு அவை புதிய அரசியல் சாசனத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என தாய்மொழி மாநாடு ஒன்றில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாள் உலக தாய்மொழி தினமாக அனுசரிக்கப்படுவதையொட்டி இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் ஒன்றிலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது என்று கூறுகின்றார் அங்கு சென்றிருந்த நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் சிறுபான்மையிலும் சிறுபான்மையாக இருக்கும் பேடர், பரங்கியர் மற்றும் தெலுங்கர் ஆகிய இனங்களின் கருத்துக்களும் எண்ணங்களும் புதிய அரசியல் ஜாப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலக தாய்மொழி தினத்தையொட்டி இன்று மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் இந்த கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்தர் அழகியல் கற்கைகள் நிர்வாகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வு பரங்கியர், பேடர், தெலுங்கர் ஆகிய மூன்று சமூகங்களையும் மையப்படுத்தியே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுவாமி விபுலானந்தர் அழகியல் கற்கைகள் நிர்வாகத்தின் இயக்குநரான கலாநிதி சி ஜெய்சங்கர் இந்நிகழ்வின் நோக்கம் பற்றி அங்கு உரையாற்றினார்.
இலங்கையில் பெரும்பாலும் தமிழ் சிங்கள மொழிகள் பற்றியே அதிகம் பேசப்படுகின்றது. இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணிக்கையில் சிறிதளவிலான மக்கள் சமூகங்களினுடைய வாழ்க்கை, அவர்களது மொழி, அவர்களது வாழ்வியல் நிலைமைகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது, எல்லாவற்றுக்கும் மேலாக போர், போருக்கு பிந்திய நிலைமைகள், இயற்கை அனர்த்தங்கள், இவற்றுக்கும் மேலாக நாங்கள் நவீன நிலை நின்று முன்னெடுக்கும் சட்ட அதிகார ஒழுங்கமைப்புகள் எவ்வாறு இந்த மக்கள் சமூகங்களினுடைய தனித்துவமானதும் வித்தியாசமானதுமான வாழ்வியலை சிதைப்பதாகவும் சீரழிப்பதாகவும் அவர்களை மிகவும் ஒரு துப்பாக்கியமான வாழ்க்கை நிலைக்கு கொண்டு போவதுமாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களது குரலை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாள் முழுவதும் ஒரு பரவலான வகையில் உரையாடலுக்கும் காட்சிப்படுத்தலுக்கும் ஆத்திரிகளுக்கும் ஊடாக வெளிக்கொண்டு வருவதும் இந்த நிகழ்ச்சியை இங்கு வடிவமைத்திருக்கிறோம்.
அரசியல் ஜாப்பு யோசனைக்கு மக்கள் கருத்தறியும் அமர்வின் போது இந்த சமூகத்தினரும் பிரசன்னமாகி தமது கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்வில் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது.
அவர்களை எதிர்வரும் வாரம் இங்கு நடைபெறுகின்ற இந்த புதிய அரசியல் யாப்பு அந்த ஆணைக்குழுவினுடைய அந்த மக்கள் கருத்து கேட்பு வைபவத்தில் தங்களினுடைய கருத்துக்களை அவர்களாக சென்று அங்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் அவர்களை ஒழுங்குபடுத்தும் நோக்கிலும் இந்த நிகழ்ச்சியை இங்கு வடிவமைத்திருக்கின்றோம். இந்த மொழிகள் வேடர் சமூகத்தினுடைய, பரங்கியர் சமூகத்தினுடைய, தெலுங்கர் சமூகத்தினுடைய மொழிகளினுடைய ஆக்கப்பூர்வமான வலுவான இருப்பு என்பது அது அந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல, இந்த கிழக்கு பிராந்தியத்துக்கு மட்டுமல்ல, முழு தேசத்துக்கும் முழு உலகத்துக்கும் அவர்களினுடைய மொழிகள் கொண்டிருக்கின்ற, அவர்களினுடைய வாழ்வியல் ஊடாக அவர்களினுடைய மொழிகள் வெளிப்படுத்துகின்ற அந்த அறிவு, அனுபவம், தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வருவதற்கான அந்த சமூகமும், அந்த சமூகம் வாழ்கின்ற பிரதேசமும், அந்த தேசமும் பிறரில் தங்காத தங்களில் தங்கியிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்புகளினுடைய ஒரு சமூக பண்பாட்டு மொழி சார்ந்த ஒரு முன்னெடுப்பாக நாங்கள் இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சியை இங்கு வடிவமைத்திருக்கின்றோம்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்தர் அழகியல் கற்கை நிறுவனத்தின் இயக்குநர் கலாநிதி சி ஜெய்சங்கர்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கையின் வட மாகாணத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றுள்ள ரெஜினால்டு கூரே தெரிவித்த கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு விவாத பொருளாக மாறியுள்ளது. தேசிய அளவில் அனைத்து சமூக சமயங்களில் உள்ள மக்கள் கலப்பு திருமணம் செய்ய வேண்டும், அப்படி செய்யும் பொழுது கூடுதல் புரிதல் ஏற்பட்டு இணக்கப்பாட்டுக்கு வழிவகுக்கும் என அவர் தெரிவித்த கருத்து இப்பொழுது விவாத பொருளாகியுள்ளது. இதுகுறித்து பல்தரப்பட்டவர்களுடன் பேசினார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
ஒவ்வொரு இனங்களும் சனக்கண்டோவர் கலாச்சாரம் பண்பாடுகளை கொண்டு வாழ்கின்ற நிலையில கலப்பு இனவாக்கம் என்றது இன்றைய சூழ்நிலையில ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. மக்கள் கூட்டங்கள் சமுதாயம் மாறுகின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்துக்கு ஏற்றதமாகத்தான் அவர்கள் வாழ்க்கை அமைவுகள் காணப்பட்டிருக்கு. இந்த வகையில ஒவ்வொரு இனமும் தன்னுடைய இனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகின்றார். ஆகவே இவருடைய இந்த கருத்துக்களை வந்து இன்றைய ஜனார்த்த உலகில ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக மூன்றாம் உலக நாடுகளுடைய கலாச்சாரங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். வளர்ச்சி அடைந்த அரசியல் கலாச்சாரங்கள்ல இது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இந்த மனப்பக்குவமானது இலங்கை சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளப்பட விடியம் அல்ல. எனினும் படித்தவர்களிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் எங்களுடைய கிராமிய மக்களுடைய வாழ்க்கையில அதை எவராலும் உட்புத்த முடியாது. தமிழ் மக்கள் எப்பவும் தனித்துவமாக வாழ விரும்புகின்றார்கள். உதாரணமாக நாங்கள் மற்ற இனங்களோட சேர்ந்து வாழ விரும்புகின்றமே ஒழிய கலந்து வாழ விரும்பவில்லை. வேற்றுமையர் மத்தியில் ஒற்றுமையாக வாழ விரும்புகின்றமே ஒழிய நாங்கள் வந்து மற்ற இனங்களோட சங்கமமாக நாங்கள் விரும்பவில்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில இந்த ஆளுநருடைய கருத்துக்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இனம் மதம் என்பது பெரிய ஒரு பரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சமூக ரீதியில வந்து அந்த சாதி என்பது மக்களிடையே பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும் ஒரு விடயம். என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு பாரம்பரியமாக ஒரு தொண்டு தொட்டு வந்த தொழிலுக்காக அந்த சாதியை பிரித்து இருந்தாலும் பாரம்பரியமா வந்த ஒரு வாழ்க்கை முறை குடும்பங்களுக்கிடையே வரைக்குள்ள வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் என்னுடைய கருத்தா இருக்கிறது. இன ரீதியா வந்து கலப்பு திருமணம் செய்யும்போது மொழி வந்து பிரச்சனையா இருக்கும். மொழியை பின்பற்றி ரெண்டு பேரும் விரும்பி செய்திருக்கலாம். இருந்தாலும் வந்து சமூக உறவுகள் மட்டத்துல வந்து பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒருத்தர்ட்ட கேட்டு விளங்கி கொள்ற ரீதியில இருக்கா இனம் எந்த நேரம் சந்தேக கண்ணோட பார்த்து கொண்டிருப்பினோம். அவைகளை பெரும்பான்மைக்கும் சிறுபான்மைக்கும் தான் யுத்தம் வந்து இவ்வளவு காலம் நடந்து கொண்டு இருந்தது. அப்ப யுத்தம் முடிஞ்ச பிறகு வந்து இனங்களுக்கிடையே நல்ல ஒரு உறவு வந்து இன்னும் ஏற்படுத்தப்படவே இல்லை. ஏற்படுத்தப்படாத நிலையில வந்து இப்ப வந்து நாங்கள் உடனடியா வந்து சாதி இன மதங்களுக்கு இடையில வந்து கலப்பு திருமணம் செய்கிறன்றது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம். எங்களோட எதிர்கால சந்ததிக்கு தான் இது பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இருக்கும்.
சாதி என்று சொல்ற ஒரு அதை பார்க்காம கலப்பு திருமணங்கள் செய்யணும் என்று சொல்ற கூச்சை ஏற்றுக்கொண்டாலும் மதம் என்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளத்துக்குரியதான் மதம் என்று சொல்றது. ஒவ்வொரு மத அடையாளங்கள் மத கலாச்சாரங்கள் இருக்குது. அந்த கலாச்சாரங்களை வந்து அவரவர் தங்களாகத்தான் அதை பின்பற்றி வருகிறார்கள். அப்ப மத ஒழுங்குகள் எல்லாம் மத கலாச்சாரங்களை மீறி கலப்பு திருமணம் செய்யறன்றது அது சரியான கஷ்டம். ரெண்டு பேர் திருமணம் கலப்பு திருமணம் செய்யறதுன்னா ஆறாவது ஒரு ஆள் ஒரு தந்த கலாச்சார பிரிஞ்சு வாழ்ற குடும்பங்களை தான் கூடுதலா இருக்கும் நினைக்கிறேன். அவரவர்கிட்ட தனித்துவம் பேணப்பட வேணும். அவரவருக்குரிய அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்ள வேணும், பாதுகாத்துக் கொள்ள வேணும். அதுக்குரிய சுயாதீனம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேணும். அப்படி இருக்கும் போது கலப்பு திருமணம் சரி வராது.
வடமாகாணத்தை மக்கள் வந்து தமது இனம் தமது சமயம் தமது மொழி என்ற பழக்க வழக்கத்திலேயே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இதனால வந்து திடீரென்று ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவதா இருந்தா சரியான சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். அதிலேயும் வந்து அடுத்த இனத்தை விட நான் எந்த பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க மனம் வந்தாலும் எனது ஊர்ல இருக்கிறவர்களோ அல்லது எங்க பிரதேச மக்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற தன்மையில இதுவரைக்கும் இல்லை என்றதை நான் சொல்ல வரேன். அதுலயும் வந்து தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்ற இந்த மூன்று இனத்தவர்களுக்கு மத்தியில கலப்பு திருமணம் என்று செய்யும் போது இனத்தவர்களுக்கிடையில புரிந்துணர்வு என்றது சரியான குறைவாக காணப்படுகின்றதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது.
கலப்பு திருமணம் குறித்து வட இலங்கையில் உள்ள சிலரது கருத்துக்களை தொகுத்து அளித்தவர் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் 2.5 அங்குலத்திற்கும் குறைவான கண்களை உடைய சுருக்கு வலைகளை மீனவர்கள் பயன்படுத்துவது இன்று முதல் முற்றாக தடை செய்யப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. மீறுபவர்கள் கடுமையான சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக திருகோணமலை மாவட்டம் கடற்தொழில் மற்றும் கடல் வள பாதுகாப்பு சம்மேளனத்தின் செயலாளர் கோகுல்ராஜ் அவர்களுடன் பேசினார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
என்பது ஒரு குறிக்கப்பட்ட பகுதியில், அதாவது கடல் பகுதியில இருக்கிற மீன் இனம், குஞ்சு மீன் இனம், பெரிய மீன் இனம், அடுத்து இறால், நண்டு, ஆழம் குறைஞ்ச பகுதியில இருக்கிற மீன் இனம் அனைத்தையும், மீனிடத்தை தவிர்ந்த தாவரங்கள் அது இது எல்லாத்தையும் அப்படியே அள்ளி அப்படியே படகுல ஏத்துற விஷயம்னா இந்த சுருக்கு வலை என்பது. தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையால கடல் வளம் பாதிக்கப்படுது. 2.5 இன்ச்க்கு மேற்பட்ட கண் பிரமாணம் கொண்ட வலைகளை கடலில் பாவிக்கலாம் என்று சட்டம் இங்கு இலங்கையில இருக்குது. ஆனா 2.5 இன்ச்க்கு மேற்பட்ட கண் பாவிக்கும் போது பெரிய மீனினம் மட்டுமே அதுல அகப்படும். இதனால யாருக்குமே பாதிப்பு இல்லை, கடல் வளத்துக்கும் பாதிப்பு இல்லை, கடத்துள்ள நம்பி இருக்கிற மக்களுக்கும் பாதிப்பு இல்லை. இந்த சுருக்கு வலையை 2.5 இன்ச்க்கு குறைவான கண் பிரமாணம் கொண்ட வலைகளை யாரும் பாதிக்க முடியாது. அரசாங்கத்தால தடை செய்யப்பட்டது. 87ஆம் ஆண்டு இலங்கை பாராளுமன்றத்தில் சுருக்கு வலை மூலம் மீன் பிடிக்கும் முறையை தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை வர்த்தக மாணி மூலம் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இவ்வளவு காலமாக அதிகாரிகளின் அசம்பந்த போக்காலும் அரசியல் செல்வாக்கு காரணமாகவும் இந்த தொழில்கள் இவ்வளவு காலமும் கள்ளக்களவாக, அதாவது மறைமுகமான முறையில் கடலில் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அமைச்சர் இப்பொழுது ஜனாதிபதியுடன் கழிச்சு ஒரு நல்ல தீர்மானம் கொண்டு வந்து இன்றையிலிருந்து இந்த 2.5 இன்ச்க்கு உட்பட்ட சுருக்கு வலையை கடலில் பாவிக்க முடியாது என்பதை பொதுமக்களுக்கு அறிவித்தல் தந்திருக்கிறார். முழுமையாக வரவேற்கத்தக்கது.
சரி, திருகோணமலை மாவட்டத்தில் சில பிரதேசங்களில் உள்ள மீனவர்கள் இந்த சுருக்கு வலை மூலம் மீன்பிடித்தலுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள்.
யார் அதை எதிர்ப்பு தெரிவித்த என்று பார்க்க போனால், இந்த சுருக்கு வலையால பிரயோசனப்படுற முதலாளிமார்கள் தான் இதற்கு, அதாவது சுருக்கு வலை தொழில் தேவை என்றதை, தங்களுக்கு ஆதரவு தேவை என்றதை போராட்டம் மூலமோ இல்ல அமைச்சருக்கு கடிதம் மூலமோ அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இது தொழில் செய்யற மக்கள் யாருமே இதுக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லை.
இதுவரை காலமும் சுருக்கு வலை மூலம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாகும் அல்லவா?
திருகோணமலை ரீதியாக நான் எடுத்துக்கொள்ள போனால், இவ்வளவு காலமும் யுத்த காலப்பகுதியில், அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் சுருக்கு வலை ஆட்சி என்பது திருகோணமலை கிடையாது. என்னன்னா அந்த நேரம் விடுதலை புலிகள் இருந்தபடியால் அந்த விடுதலை புலிகள் கூட சுருக்கு வலையை கடலில் அனுமதிக்காம அவர்கள் இருந்தவர்கள். 2009க்கு முன் அனுமதிக்கப்பட்ட தொழில்களை செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டார்கள். அழகாக அவர்கள் மற்ற மக்கள் போல் சாதாரணமான தொழில், அதாவது கடல் வளம் பாதிக்காத முறையில் 17 முறையான தொழில்கள் கடலில் மேற்கொள்ளலாம். இதுல ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம். இவங்க சுருக்கு வலையைத்தான் செய்யணும் என்றது கிடையாது. 17 முறையில ஒரு முறை எடுத்து இவங்க அவங்களுக்கு ஏற்ற போல் அவங்க தொழில்களை மேற்கொள்ளலாம்.
திருகோணமலை மாவட்ட கடற்தொழில் மற்றும் கடல் பாதுகாப்பு சம்மேளனத்தின் செயலாளர் கோகுல்ராஜ். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நீலப்படங்களில் ஆணுறைகள் அணிந்து கொள்ள வேண்டுமா என்ற விதி லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஏற்கனவே வாக்கெடுப்பின் மூலம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில், அது கலிபோர்னியா முழுவதும் கடைபிடிக்க முடியுமா என்பது தொடர்பான வாக்கெடுப்பு நவம்பரில் நடைபெற உள்ளது. இது குறித்த செய்திக்குறிப்பு தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
கலிபோர்னியாவில் பால்வினை நோய்கள் பரவுவதை தடுப்பதற்கு நீலப்படங்களில் நடிக்கும் நடிகர்கள் ஆணுறைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு எதிராக தொழில் பாதுகாப்பு அதிகாரிகள் வாக்களித்துள்ளனர். ஆணுறைகளை நீலப்படங்களில் பாவிப்பது பார்வையாளர்களை வெறுப்படைய வைத்து படங்களை பார்ப்போர் எண்ணிக்கையை குறைத்து இந்த தொழிலையே நிர்மூலமாக்குவதாக அமைந்துவிடும் என நீலப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் வாதங்களை முன்வைத்துள்ளனர். நீலப்பட நடிகர்கள் மீதான அவ்வாறான ஒரு விதிமுறை ஆணுறைகள் வடிவத்தில் மாத்திரமல்லாமல் கண் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கும் விஸ்தரி பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். நீலப்பட நடிகர்களுக்கு பால்வினை நோய் தொற்று பரிசோதனைகள் தற்போது 2 வாரங்களுக்கு ஒரு முறை செய்யப்படுகின்றன. பாலியல் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுபவர்களின் தொழில் இடங்களில் கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளை உறுதிப்படுத்துமாறு எய்ட்ஸ் சுகாதார அறக்கட்டளை கலிபோர்னியாவின் சுகாதார பாதுகாப்பு மற்றும் சுகாதார தர நிர்ணய வாரியத்திடம் ஆதரவு கோரியிருந்தது. இதனையடுத்தே தொழில் பாதுகாப்பு அதிகாரிகளின் கருத்துக்களும் வந்துள்ளன. நீலப்பட நடிகர்களை ஆணுறை பாவிக்க நிர்பந்திப்பது சுகாதார ரீதியான எச்சரிக்கைகளை மேலோங்க செய்யுமே தவிர, மாறாக இதனால் நீலப்படத்துறை வெளிப்படையாக செயல்படாமல் சட்டவிரோதமாக ரகசியமாக இயங்கும் நிலை ஏற்படும் என அந்த துறையைச் சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகள் என்று பார்க்கும்போது, பாலியல் தொழிலாளர்கள் ரத்தம் மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை தடுப்பதற்கு கண்களை கூட பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மருத்துவர்கள் கிருமிகளிலிருந்து கண்களை பாதுகாக்க அணிந்து கொள்ளும் கண்ணாடிகளைப் போல பாலியல் தொழிலாளர்களும் அணிய வேண்டிய நிலை ஏற்படும் என அவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். நீலப்பட நடிகர்கள் கோகுல்ஸ் போன்ற பெரிய கண்ணாடிகளை அணிந்து நடித்தால் நீலப்படங்களில் அநேகமான காட்சிகளை காட்சிப்படுத்தவே முடியாமல் போய்விடும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு பாலியல் தொழிலை குற்றச் செயலாக்குவது என்பது அதனை மேலும் அபாயகரமாக்குவதாகவே அமைந்துவிடும் என்கிறார் நீலப்பட நடிகையும் பத்திரிகையாளருமான சியோக்சி. எவ்வாறாயினும் அதிகாரிகளுடன் இணைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு நடைமுறைகளை அங்கீகரித்து செயல்படுவதற்கு தாம் ஆர்வமாக உள்ளதாக நீலப்பட வர்த்தக அமைப்பான ஃப்ரீ ஸ்பீச் கொலிஷன் என்ற அமைப்பு கூறியிருக்கிறது. நீலப்படங்களில் ஆணுறைகள் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்கனவே வாக்கெடுப்பு ஒன்றின் மூலம் 2012 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நடைமுறை லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மட்டுமன்றி அது அமைந்துள்ள கலிபோர்னியா மாநிலம் முழுவதும் கடைபிடிக்கப்படுமா என்பது தொடர்பிலான வாக்கெடுப்பு அங்கு நவம்பரில் நடைபெறும்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
ஈழத்து பாடல்கள், இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த தொடர் 5வது பாகம். தயாரித்து வழங்குவது பூபாலரத்னம் சீவகன்.
ஆறாறு ஆறிதரு ஆறிதரு ஆறாறு 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 ஆறிதரு ஆறாறு மாமன் அடித்தானோ மதுகூத்தும் கையாலே
தாலாட்டு. இது உலகுக்கே பொதுவானது. அது தமிழரின் நாட்டார் இலக்கியத்தில் முக்கியமான ஒரு பகுதி. இலங்கையிலும் பல பகுதிகளில் பல வகையான தாலாட்டு பாடல்கள் ஆங்காங்கிருக்கின்ற நிலைமைக்கேற்ப பாடப்பட்டே வந்திருக்கின்றன. குழந்தையை தூங்க வைக்க பாடப்படுகின்ற தாலாட்டு பொதுவாக அதீத கற்பனையால் புனையப்பட்டிருக்கும் என்கின்றார் எழுத்தாளர் தமிழ் கவி.
அந்த தாலாட்டில் பொய் தான் கூடுதலாக இருக்கும். ஒரு தாய் வந்து தான் என்னென்ன விதமான கற்பனைகளை எல்லாம் தன் மனசில் வச்சிருக்கிறாளோ அந்த கற்பனை எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு வெளிப்படுத்தி பாடுறது தான் தாலாட்டாக இருக்கும். தாலாட்டு என்று சொல்லி சொல்கிற சொல்லு எப்படி வந்ததுன்றதுக்கு ஆய்வு வந்திருக்கு. தாலண்டர் நாக்கு அதை ஆட்டி விதம் விதமான ஒலி எழுப்பி ரோர ரோர ரான்னு சொல்லி அந்த ஒலி எழுப்புறதால தான் அந்த இசைக்கே தாலாட்டு வந்தேன்னு சொல்லுவினம். அந்த தாலாட்டு பாடலில் வந்தால் நேமா பார்த்தீங்கன்னா மாமன்மாருக்கு சிறப்பு கொடுப்பாங்க. அந்த தமிழ் எங்கட தமிழ் மரபின்படி தாய்மாமனுக்கு முக்கிய கடமை இருக்குது. அப்போ அந்த வகையிலே அந்த பாட்டுகள் பார்த்தீங்கன்னா தாய்மாமனை பெருமைப்படுத்தி பாடுற பாடுகளாக இருக்குது. மல்லியர் சாண்ட அர்ஜுனராம் முன் மாமன் என் பிள்ளை விளையாட புள்ளிமான் கொண்டு வரார் இன்மைந்தன் விளையாட என் மாமா மான் வேட்டை அடி வரார் என்றது சொல்லுவார். பிள்ளைகளை அடிக்கிறத யார் கூடுதலாக கட்டுப்படுத்தி வளர்க்குறனா புட்டி பாண்டன். பாட்டி அடித்தாளோ பாலூட்டும் கையாலே பூட்டி அடித்தாளோ பூவரசங்கம்பாலே என்ற அவை எல்லாரும் அடிக்கிறதுக்குரியாகன் சீர்பார்க்கறதுக்குரியவன் மாமன்.
இது அம்பாறை மாவட்டத்தின் அக்கறைப்பற்று முஸ்லீம் மத்திய கல்லூரி மாணவர்கள் பாடிய ஒரு தாலாட்டு. கிழக்கின் முஸ்லீம்கள் மத்தியிலும் தாலாட்டு சிறப்பாக இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு உதாரணம். தனது குழந்தையை சீராட்டுவதுடன் அதன் எதிர்காலத்தை புகழ்வது போல தாலாட்டு பாடப்படுகின்றது என்கின்றார் தமிழ் கவி. தன்னிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட எல்லாம் குழந்தைக்கு இருப்பது போல அது பாடப்படுகின்றது என்கின்றார் அவர்.
தொட்டிலுமோ பொன்னாலே தம்பிக்கு தொடுகிறோ முத்தாலே என்று பாடுவான். கோட்டை வாசலையா என் தம்பி உனக்கங்கோ கொத்தமல்லி பூ பூக்கும் கொத்தமல்லி பூ பூக்க என்ற ஐயா உனக்கு கோடி மிளகோ காய் காய்க்கும் அப்படி ஒரு பலம். அந்த அவருடைய சேனை தான் எல்லாம் இருக்கும். நாங்கள் வீட்டில் ஒன்றும் இருக்காட்டியும் தன்னுடைய மகன் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறான் என்று அந்த கற்பனையை தன் பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்குற நற்பண்புகளுக்கு ஊட்டி வளர்க்குறதுக்கு முதல் அப்படி செய்யப்படும்.
அவரது கருத்தையே பிரதிபலிப்பது போல இருக்கின்றது இந்த மத்திய மலையக தோட்ட தொழிலாளியின் தாலாட்டு. தனது குழந்தையை மாரியம்மனாகவும் கூட அவர் வர்ணிக்கின்றார்.
என் தங்க மலையாரோ எங்க அம்மாவுக்கு தங்கரளி புத்திருக்கோம். இந்த தாறு மேரா உள்ளவங்க எங்க அம்மாவுக்கு தங்கரளி வாங்கி வாங்க. மாரியம்மா நீங்க ஏலம்பாடுறதும் என் தாகத்தை தீக்க வந்த எங்க முத்து மாரியம்மா நீங்க தங்க இளநீரா.
இதேபோல தாலாட்டு இலங்கையின் பல பாகங்களில் பெண் தெய்வ வழிபாடுகளின் பொழுது பாடப்படுவதையும் முன்னைய பகுதிகளில் கேட்டிருக்கின்றீர்கள். தாலாட்டு ஆரம்பம் என்றால் ஒரு மனிதன் இறுதியில் பாடப்படுவது ஒப்பாரி.
ஓடியல்லோ போனியளே ஐயா போன ஒழுங்க தெரியாது பாஞ்சல்லே போனியளே இந்த ராசா அந்த படலையும் கிடையாது.
ஒப்பாரியில் இறந்தவர்தான் மையப்பொருள் என்றாலும் அங்கிருக்கும் உறவுகளிடையிலான உணர்வுகள் அவர்களுக்கிடையிலான முரண்பாடுகள் ஆகியவையும் அதில் பிரதிபலிக்கும். விரும்பாத திருமணத்தால் குடும்பத்தில் இருந்து பிரிந்து போன ஒரு பெண் அவரது அண்ணனின் மரண வீட்டுக்கு வர அவருக்கும் அவரது அண்ணிக்கும் இடையிலான ஒரு ஒப்பாரி உரையாடலை விளக்குகின்றார் தமிழ் கவி.
பிள்ளை அந்த வீட்டு பிள்ளை ஒன்று தண்டையை சேர்ந்து கல்யாணம் கட்டி கொண்டு போயிட்டது. விட கொடுக்கல் வாங்கல் பேச்சு வளர்த்துகள் ஒன்றும் இல்லை. தமையன் சேர்த்து போனார். செத்து போனால் மூளம் மூளைச்சந்தம் கேட்குது. காலையிலேருந்து அவள் கேட்டு கொண்டு இருந்துட்டு மூளைச்சந்தம் இல்லை கேட்குது. ஆறாயிருக்கும் ஆறாயிருக்கும்ன்ட்டு பார்த்து கொண்டு இருந்துட்டு விசாரிச்சிருக்கான். ஆறாயிருக்கும்ன்ட்டு சொல்லி ஜோதிச்சு கொண்டு கேட்கல தான் இவங்க சொல்கிறாங்கன்னா உங்கள் கொண்டாட்ட வளவுக்குள்ள தாண்டி கேட்குது. கொண்டாரும் ஜோம் இல்லாமல் கிடந்தது கதையாக கிடந்ததுண்டு. பின்ன இவன் வாரான் மஜ்ஜால்காரி. இவன் வாரான்டா கதவேஜ் இல்லாத ஒரு வைரம் வைரமான ஒரு கோவக்காரர். ஆனால் இவ வேற சின்ன அந்தி வட்டோ செத்தவிணோ நீங்களாக்கி உண்டோ வாரியலோ இது பொழுது வட்டோ செத்தவிணோ நீங்கள் பொங்கி உண்டு வாரியலோ டிவோ வைக்கிறான். வாரமாக விடுவாமோ வாரமாக வந்து பூந்து ஒன்று மத்தியால் காரி போய் கை கொடுத்துட்டான். அந்த செத்த வீடுகளில் ஒது பார்க்க இருந்தானே கை கொடுத்துட்டான். ஐயோ நான் கோடி எலுமிச்ச இண்டைக்கு கோடி தப்பி புத்ததனா என்ன தேடி வருவாரில்லே எனக்கு செய்தி சொல்ல அருமில்லே நான் இது ஆறு வீட்டு மூலமண்டு ஆறாஞ்சு வரனெல்லோ அப்படி வாடிக்கிறான். ரெண்டு பேருக்கும் உள்ளத படிக்க தெரியாது. இது எனக்கு சின்ன வயசுலேயே என்ன கவர்ந்த வரிகள்.
அவ்வளவு ஏன் மரண வீட்டுக்கு தாமதமாகி வந்தவரும் கூட தன்னிலையை விளக்க தனியாக ஒப்பாரி வைப்பார்.
இப்போ வடமராட்சியில எல்லாம் கல்யாணம் கட்டிட்டு செத்த வீட்டுக்கு போனால் ஒப்பாரி வச்சு தான் தீரணும் அப்படி இல்லைன்னா பேசுவேன். ஒப்பாரி வச்சே தீரணும். சாதாரணமாக ஒரு இது வச்சிருப்பேன். நம்ம செத்த வீடு சாவு நடந்துட்டுது. சாவு நடந்த ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இவன் போடுறா செத்த வீட்டுக்கு. செத்த போனால் ஐயோ தான் எனக்கு முதலே தெரியாது இவர் இப்படி கிடந்து இழுக்கிறாரு வந்திருப்பேனே நான் நேரத்து கண்டா அவன் அதை அந்த சுகத்தை சொல்லி பாடுற வரி ஒன்று இருக்கும். வாட முன்னம் வந்தனில்லே உன்ற வண்ண முகம் பார்ப்பதற்கு ஐயா நீ சோர முன்னம் வந்தனில்லே உன் சோதி முகம் பார்ப்பதற்கு அள்ளிப்பால் ஊட்ட இல்லே என்று ஐயா உன்ன நான் அருகிருந்தோ பார்க்க இல்லே.
ஒப்பாரியை பொறுத்தவரை அது எழுதி வைத்து பாடப்படுவதில்லை என்று கூறுகின்ற தமிழ் கவி தமிழரின் விடுதலை போராட்டத்தில் இருந்த ஒருவருக்கு அவரது தாய் பாடிய ஒப்பாரியை இவ்வாறு விளக்குகின்றார்.
இயக்கத்தில் இவர் சேர்த்தவுடன் நடந்தது. கள்ளரளி பின்னலிலே கள்ளரளி பின்னலிலே ஒரு கண்ணன் வந்து நிற்கிறான்னு கர்ணன் வந்து சொன்னாரு
ஐயாரிகாரி மறந்து கைபிடி ஜோகருத்தான மேலேறி கள்ளன் சுட போயிலே அந்த கருத்தான கைதவரி கறி மருந்தும் கைதவரி நீ கரும்புலியா சாஞ்சதுன்னு ஐயா வெள்ளரளி பின்னலில வெள்ளரளி பின்னலில ஒரு வேடன் வந்து நிற்கிறான்னு இவன் வந்து சொன்னாரா ஐயா நீ வெள்ளான மேலேறி வடி மருந்து கைப்பிடிச்சு அந்த வீரன் சுட போகையில நீ பெரும்புலியா போனது என்ன. இது உண்மையிலே ஒரு அம்மா அவோக்கும் எழுத படிக்க தெரியாது பாடின பாட்டு. இப்படி நாங்கள் அந்த ஒப்பாரி பாடல்கள் என்று நாங்கள் எழுதி வச்ச பாடல்களை விட இப்படியான பாடல்கள் வந்து வடமராட்சியில் எல்லாம் நிறைய இருக்கு.
இவை தாலாட்டு மற்றும் ஒப்பாரி பற்றிய சில கருத்துக்கள். இந்த தொடரின் அடுத்த பகுதிகளில் முஸ்லிம்களின் நாட்டார் பாடல்கள் மற்றும் மலையக மக்களின் பாடல்கள் ஆகியவற்றை பார்க்கலாம் நேயர்களே.
மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.